நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். நம்ம ஆஸ்திரேலியா.
படைப்பவர் யோகேஷ் புஷ்பராஜா.
அது ஒரு பிரபல நகரில் அமைந்துள்ள மனநல மருத்துவமனை, அக்யூட் சைக்கியாட்ரி போர்ட். பொதுவாகவே புலம்பெயர் தமிழர்களை இந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்க முடியாது. ஏனெனில் இந்த ஹாஸ்பிட்டலில், அதாவது மனநல மருத்துவமனை என்பதால், நம் மக்கள் இங்கு வரும் அவசியம் அவ்வளவாக இருப்பதில்லை. ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிலர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படுவார்கள். ஒரு திங்கட்கிழமை காலை வீக்கெண்ட் அட்மிஷன் லிஸ்டில் ஒரு தமிழ் பெயர் இருந்தது, சுந்தரேசன். இனிஷியல் அசஸ்மெண்டின் போது, அதாவது முதலாவது முறை உரையாட வரும்போது, அவராகவே தொடங்கினார். ஹலோ டாக்டர், நீங்கள் தமிழ் தானே? ஐ எம் சுந்தர், ஹவ் ஆர் யூ என்று எனது கைகளை பற்றியவர், ஏதோ பலகாலம் பழகிய நண்பரை போல் எடுத்த எடுப்பிலேயே இயல்பாக நாசுக்காக பேசினார். அவர் பேர் சுந்தரேசன் எனும் சுந்தர். சுந்தரின் கதையை கேட்க ஆரம்பித்தேன். டாக்டர், என்ன இவங்க பிள்ளையாகவே வழங்கிட்டாங்க, நான் யார் என்று தெரிஞ்சால் இப்படி நடந்தே இருக்காது என்று பில்டப்புடன் தொடர்ந்தார் சுந்தர். ப்ரொஃபஷனலாக உடையணிந்து ஆங்கிலமும் தமிழும் கலந்து சரளமாக உரையாடும் அவரை ஒரு மன நோயாளி போலவே என்னால் கற்பனை பண்ண முடியவில்லை. அவராகவே தான் இங்கு அட்மிட் ஆன காரணத்தை விலாவாரியாக சொல்ல தொடங்கினார். தொடர்ந்து உரையாடும் போது அவரது அபரிதமான கற்பனைகள், அதாவது கிராண்டியோஸ் ஐடியேஷன், அழுத்தமான மற்றும் தொடர்ச்சியான உரையாடல், ப்ரெஷர்ட் ஸ்பீச், தனது பிரபல்யம் மற்றும் தனக்கு மட்டுமே சாத்தியமான திறமை, இந்த உலகத்தினரை மீட்பதற்கான தனது குறிக்கோள், ஸ்பெஷல் பவர் ஆஃப் மிஷன், இதுபோன்ற விடயங்களை தங்கு தடையின்றி தனது பேச்சினில் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார் சுந்தர். தனது திறமையை மற்றவர்கள் மதிக்கவில்லை என்பதை மீண்டும் மீண்டும் சுட்டி காட்டினார். அது அவருக்கு ஆத்திரத்தையும் உண்டாக்கியது. தனது பேச்சு மற்றும் நடவடிக்கை பற்றிய மற்றவரது அபிப்பிராயம் வேறுபட்டது என்பதை அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. சுந்தர் ஒரு மன நோயாளி என்பதை அவரது பேச்சும் அப்போதைய மனநிலையும் எனக்கு தெளிவாக உணர்த்தின. மருத்துவமனையில் சுந்தர் அனுமதிக்கப்பட்டிருப்பது இது இரண்டாவது முறை. சுந்தரை பாதிப்புக்குள்ளாக்கியிருக்கும் இந்த மனநோயின் பெயர் பைபோலர் அஃபெக்டிவ் டிசார்டர். சுந்தரின் பின்னணி கதை சற்றே வித்தியாசமானது. அவர் ஒரு செல்போன் கம்பெனியில் வேலை பார்த்தவர். வசதியான குடும்பம், பிரச்சனை இல்லாத வாழ்க்கை. 2 வருடங்களுக்கு முன்னர் ஒரு முறை வேலையில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனைக்காக டிப்ரெஷன் என்று அவரது குடும்ப வைத்தியரிடம் சில மருந்துகளை எடுத்தவர். தொடர்ந்து அவரால் ஒழுங்காக பணி செய்ய முடியாததால் வேலையை இழந்தார். அதனைத் தொடர்ந்து படிப்படியாக சுந்தரின் நாளாந்த நடவடிக்கைகள் மாறத் தொடங்கின. முன்பு வேலை பார்த்த செல்போன் கம்பெனிக்கு தான் மிகவும் அவசியமானவன் என்றும், தன்னால் தான் அந்த கம்பெனி தொடர்ந்து நடக்கின்றது என்றும் சுந்தர் திடமாக நம்பினார். அவர் தனது நம்பிக்கையை மனதில் மட்டும் வைக்கவில்லை. கம்பெனி மேனேஜர்ஸ் மற்றும் மற்ற போர்ட் டிரெக்டர்ஸ் அவர்களது கண்டாக்ட் டீட்டெயில்ஸ், தொடர்புகளை தேடி எடுத்து அந்த கம்பெனியை எப்படி நடத்துவது என்று அவர்களுக்கு ஆலோசனைகளையும் சொல்லத் தொடங்கினார். எப்போதும் கம்பெனி நினைவாக இருக்கும் அவர் எந்த நேரமும் ஆக்கியுபைடாக ஏதாவது செய்தபடியே இருந்தார். ஒழுங்காக சாப்பிடுவதில்லை. ஓய்வு மற்றும் நித்திரையை பற்றிய சிந்தனையை அறவே இழந்திருந்தார். சுந்தரின் பொழுதுபோக்குகள் கம்ப்யூட்டரிலேயே கழிந்தன. தனது செல்போன் கம்பெனி திவாலாக, அதாவது பேங்க்ரப்ட் ஆகாமல் இருக்க ஒரு வழியை தான் கண்டுபிடித்திருப்பதாகவும், அதனை தங்களது அமெரிக்கன் ஹெட் ஆஃபீஸுக்கு நேரடியாக போய் சப்மிட் பண்ண வேண்டும் என்றும் சுந்தர் முடிவு செய்தார். அமெரிக்கா செல்ல பிடிவாதமாக ஏர்போர்ட்டுக்கு போனபோது போலீசாரின் உதவியுடன் சுந்தர் வலுக்கட்டாயமாக மனநல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். 1 மாத காலமாக மனநல விதிகளுக்கு அமைய அண்டர் தி மென்டல் ஹெல்த் ஆக்ட் தீவிர சிகிச்சை பிரிவில் தடுத்து வைக்கப்பட்ட சுந்தர் தகுந்த சிகிச்சையின் பின்னர் வெளிநோயாளர் பிரிவு கம்யூனிட்டி மென்டல் ஹெல்த் சர்வீஸுக்கு மாற்றப்பட்டார். அவரது தொடர் சிகிச்சை கம்யூனிட்டி மென்டல் ஹெல்த் சர்வீஸினரால் நடத்தப்பட்டது. 2 வருடங்களாக ஒரு பிரச்சனையும் இருக்கவில்லை. சுந்தர் மெல்ல மெல்ல சிகிச்சையிலிருந்து விலக ஆரம்பித்தார். மருந்துகளை தானாகவே குறைத்து கொண்டும் வந்தார். வெளிநோயாளர் மருத்துவரது அப்பாயின்மெண்ட்ஸுகளையும் தவிர்க்க தொடங்கினார். சுந்தரின் குடும்பத்தினரும் இவருக்கு மனநோய் முழுவதும் குணமாகிவிட்டது, அவர் பழைய நிலைக்கு திரும்பிவிட்டார் என்று நம்ப தொடங்கினார்கள். 2 வருடங்களாக எந்தவித மனநோயின் அறிகுறிகளும் இல்லாமல் இருந்ததால், அதாவது ரிலாப்ஸ் சிம்டம் இருக்காததால், சுந்தர் அவரது ஜிபியின் ஃபாலோஅப்புக்கு, அதாவது குடும்ப வைத்தியரின் பராமரிப்புக்கு மாற்றப்பட்டார். ஆனால் கடந்த இரண்டு வாரங்களாக சுந்தரில் ஏற்பட்ட மாற்றத்தினை அவரது குடும்பத்தினர்கள் கவனிக்க ஆரம்பித்தனர். சுந்தர் மருந்து மாத்திரைகள் சாப்பிடுவதை முற்றாக விட்டுவிட்டார். மருந்து பேக்கெட்டுகள் திறக்கப்படாமல் சுந்தரின் கட்டிலுக்கு அடியிலிருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளன. மீண்டும் நோயின் அறிகுறிகள் மெல்ல மெல்ல வெளிப்பட ஆரம்பித்தன. சுந்தரின் பொழுதுகள் மீண்டும் கம்ப்யூட்டரிலேயே கழிந்தன. நிறைய நேரம் இன்டர்நெட்டில் செலவழிப்பார். இரவிரவாக விழித்திருந்து இன்டர்நெட்டில் ஏதோ அறிவு பண்ணி கொண்டிருப்பார். தற்போது உலகத்தில் ஏற்பட்டுள்ள பொருளாதார பின்னடைவு, அதாவது குளோபல் ரிசஷனுக்கு தான் ஒரு தீர்வினை கண்டுபிடித்துள்ளதாகவும் அதனை WHO என்னும் உலக சுகாதார மையத்திற்கு சமர்ப்பிக்கும் முயற்சியிலும் அவர் இறங்கினார். இதற்காக ஐரோப்பிய நாட்டுக்கு பயணம் மேற்கொள்ள ஒரு டிராவல் ஏஜென்ட்டுக்கு நிறைய பணம் கொடுத்து ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டும் வாங்க முயற்சித்தார். இதை அறிந்த சுந்தரின் குடும்பத்தினர் அவரின் வெளிநாட்டு பயண முயற்சியினை தடுக்க முயன்றனர். இதனால் குடும்பத்தினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சுந்தர் வீட்டிலிருந்து வெளியேறி ஒரு ஹோட்டலில் தங்க ஆரம்பித்தார். அவரின் செயல்பாடுகள் மேலும் மோசமடையவே மீண்டும் போலீசாரின் உதவியுடன் அவரது குடும்பத்தினர் மனநல மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சுந்தரை அட்மிட் பண்ணியுள்ளார்கள். மருந்து மாத்திரைகள் எதுவுமே தனக்கு தேவையில்லை, தான் எப்போதும் போல நலமாகவே இருக்கிறேன் என்று பிடிவாதம் பிடித்தவரை மனநல விதிகளுக்கு அமைய அக்கார்டிங் டு தி மென்டல் ஹெல்த் ஆக்ட் மறுபடியும் ஊசி மற்றும் மாத்திரைகளை கொடுத்து தீவிர சிகிச்சை பிரிவு வார்டில் தொடர்ந்தும் சிகிச்சை எடுக்குமாறு பணிக்கப்பட்டுள்ளார் சுந்தர். பைபோலர் டிஸார்டர் என்பதனை இரு முனை மனப்பிறழ்வு என தமிழில் மொழிபெயர்க்கலாம். இதில் உண்டாகும் மனநிலையை அதீத உற்சாக நிலை, அதாவது மெனிக் ஸ்டேட், அல்லது அளவுக்கு அதிகமான மன அழுத்தம், டிப்ரெசிவ் ஸ்டேட் என இருவகைப்படுத்தலாம். மிக உயர்ந்த உணர்ச்சிகளுடன் இருக்கும் நிலையை தமிழில் நாம் பித்து எனும் சொல் மூலம் விளக்குவோம். இந்த இரண்டு நிலைகளில் பொதுவாக ஒரு விதமான நிலையே ஒருவருக்கு ஒரு சமயம் காணப்படும். ஆனால் சிலருக்கு இந்த உற்சாகமும் தளர்ச்சித்தன்மையும் விரைவாக மாறிக்கொண்டிருக்கலாம். மற்றும் அதீத உற்சாக நிலையில் இருக்கும்போது சைக்காட்டிக் சிம்டம்ஸ் எனப்படும் அசாதாரண எண்ணங்களும் மாயத்தோற்றங்களும் கூட வெளிப்படலாம். இந்த நிலையில் அவர்கள் வன்முறை, குற்றச்செயல்கள், மதுப்பாவனை, குடும்ப சிக்கல்கள் ஆகியவற்றிலும் ஈடுபட வாய்ப்பு உள்ளன. மனச்சோர்வு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் தற்கொலைக்கும் முயல்வார்கள். உணர்ச்சிகள் தீவிரமாக இருக்கும்போது பயம், சந்தேகம், மகிழ்ச்சி போன்ற உணர்வுகள் கடுமையாக உணரப்படுகின்றன. எது உண்மை எது மனத்தோற்றம் என பிரிக்க முடியாத நிலை, தங்களுக்கான தெரிவுகளை சிந்தித்து செயலாற்றும் பொறுமை இல்லாதிருத்தல், அதீத நம்பிக்கையுடனும் நேர்மறை நோக்குடனும் இருத்தல், உரக்க மற்றும் விரைவாக பேசுதல், வெகுண்டு எழும்போது, அதாவது அக்ரஸிவாக வன்முறையில் இறங்குதல் போன்ற நிகழ்வுகள் இவர்களை ஒரு இக்கட்டான மற்றும் சமூகத்துக்கு ஆபத்தான நபர்களாக மாற்றும். ஆண் பெண் இருபாலாருக்கும் சமமாக வரக்கூடிய இந்த நோய்க்கு மரபியல் பங்களிப்பும், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி மற்றும் சூழல் தாக்கங்களும், சைக்கோசோஷியல் ஸ்ட்ரெஸ்ஸும் காரணங்களாக இருக்கின்றன. மேலும் ஒருவரின் வாழ்நாளில் இந்த நோய் அரை முதல் ஒரு வீதம் வரை வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. போதிய தூக்கமின்மை, கெஃபெயின் அதிகமுள்ள பானங்கள், மது மற்றும் போதை வஸ்துக்களின் பாவனை இந்த நிலையினை மோசமடைய செய்யலாம். பிற உள நோய்களைப் போல் தகுந்த மருத்துவ ஆலோசனைகளின்படி மருந்துகள் மூலமாகவும் பிற உளவியல் சிகிச்சை முறைகள், அதாவது இன்சைட் ஓரியன்ட் சைக்கோ தெரப்பி, சப்போர்ட்டிவ் தெரப்பி இது போன்ற சிகிச்சை முறைகள் மூலமாகவும் இந்த நோயினை கட்டுப்படுத்த முடியும். அதீத உற்சாகத்துக்கும் உளச்சோர்வுக்கும் என வேறு வேறு மருந்துகள் தற்போது பாவனையில் உள்ளன. குறைந்த பக்க விளைவுகளுடன் பல ஆய்வுகளின் பின்னர் பாவனையில் இருக்கும் இந்த மருந்துகளை மனநல நிபுணர்களின் ஆலோசனை மற்றும் கண்காணிப்பிலேயே உட்கொள்ள வேண்டும். தங்களால் கட்டுப்படுத்தி கொள்ள முடியும் என்று அவர்கள் இந்த மருந்தை நிறுத்தினால் மீளவும் இந்நோய்க்கு ஆளாவது நிச்சயம். இந்நோயுடன் வாழ்தல் கடினமாயினும் நோயாளியும் அவரை சார்ந்தவர்களும் இந்த நோய்த்தன்மை குறித்து முழுமையாக அறிந்து கொண்டால் இந்த சவாலை எதிர்கொள்வது எளிதாகும். சில நேரங்களில் நோயாளியின் விருப்பத்துக்கு மாறாகவும் மருந்து கொடுக்க வேண்டி வரலாம். மேலும் நோய்த்தன்மையை ஒட்டி சிலர் தற்கொலைக்கும் முயல்வார்கள். இந்த சமயங்களில் நாங்கள் மென்டல் ஹெல்த் ஆக்ட் எனும் மனநல விதிகளை பயன்படுத்தி அவர்களை தீவிர சிகிச்சைக்கு உட்படுத்துவோம். இந்த நோயை எதிர்கொண்டவர்கள் படிப்படியாக தங்கள் நோய் நிலையை உணர்ந்து தமது குடும்பத்தினரின் ஆதரவுடனும் தொடர் சிகிச்சைக்கு ஒத்துழைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. மற்ற மனநோய்களுடன் பார்க்கும்போது சமூகத்தில் ஓரளவு அங்கீகரிக்கப்பட்டதாக உள்ள, அதாவது லெஸ் ஸ்டிக்மடைஸ்ட், இந்த நோயினை கண்டறிந்து கட்டுப்படுத்தும் படிகள் இருப்பதை நாம் எப்போதுமே கவனத்தில் வைத்திருத்தல் நன்று.
படைத்தவர் யோகேஷ் புஷ்பராஜா.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.